சேர்ந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கும் வெள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் அறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. தமன் உமையாளோடு உயிர்தோறும் ஒழித்திருந்த அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தக வியாக்கிரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேரே போதமுரு சூதமுனி புகன்றகாந்த புகழ் கடலில் படிந்ததனு பொருளாதான மேதகவன் புடலருந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பரவியனு வெம்மை தீரம் தாதவள் பூம்பொழில் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதனு நகசன் தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டரான கச்சி எப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம். நம பார்வதீபதே அருட்கடலாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராண என்கின்ற ஞான நூலிலே கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியிலே சிவபெருமானுடைய வாழ்த்து துதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். கடவுள் வாழ்த்திலே சிவபெருமானுக்கு 6 பாடல்கள் இதிலே தோத்திரம் பண்ணியிருக்கிறார். தோத்திரம் தான் சுவாமியே மகிழ வைப்பது. இப்ப மனுஷால தோத்திரம் பண்றோம்ல, நீங்க ரொம்ப பெரியவங்க, நீங்க நல்லவங்க, உங்க மாதிரி மனுஷா உலகத்திலே கிடையாதுங்க, உங்க குலத்தை எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, நீங்க தர்மம் பண்றீங்க அப்படின்னு இல்லாதவன்கிட்ட கூட அப்படி சொன்னோம்னா அவனுக்கு சந்தோஷம் வந்து ஏதாவது செய்வான். அந்த தகுதியே இல்லாதவனை கூட உசத்தி பேசணும்னு வச்சுக்க, அவன் நம்ம மேல பிரியமா இருப்பான் அதிகபட்சம். அந்த மாதிரி நல்ல குண உடையவனை புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்க, உண்மையிலே உதவி செய்வான். நல்ல குணமுடையவன தகுதி உள்ளவன புகழ்ந்து பேசினா அவன் அவனால முடிஞ்ச நன்மையை நமக்கு செய்வான். அது போல கடவுளை தோத்திரம் பண்றோம்னு சொன்னா சுவாமி மகிழ்கிறார். அதுக்கு துதின்னு பேரு, தோத்திரம்னு பேரு, புகழ்ச்சின்னு பேரு. உண்மையிலே புகழ்ச்சி உடையவன் கடவுள் தான். மனுஷாளுக்கெல்லாம் அந்த புகழ் கிடையாது. புகழ்ச்சி என்றால் அந்த பெருமை முழுவதும் சுவாமிக்கு தான். புகழுக்கு இருப்பிடமானவன் சுவாமி தான். நமக்கு அந்த புகழ் பெருமையெல்லாம் அவனுடைய அருளாலே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நிலைத்ததாய் உண்மையாகவே புகழுடையவன் யார் என்றால் கடவுள் தான். அதனாலதான் சுந்தரமுனி சுவாமிகளும் பொய்மையாளரை பாடாது எந்த புகழூர் பாடுமென் புலவீர்கள்னார். அதனால சிவபெருமானை பாடுங்கள்னார். அப்படிப்பட்ட அந்த தோத்திரத்திலே சிவபெருமானுக்கு 6 பாடல் இதிலே சொல்லி இருக்கிறார். அதுல 2 பாடலை பத்தி சென்ற வாரத்துல சொன்னோம். அதுக்கு மேல ஒரு 4 பாடல். கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. இதுதான் சித்தாந்தமே. சைவ சித்தாந்தத்துல கடவுளுக்கு இருக்கிற லட்சணம் உயிர்கள் கிடையாது, உயிர்களுக்கு இருக்கிற லட்சணம் கடவுள் கிடையாது. கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. உயிர்களுக்கு உண்டான இழிவு கடவுளுக்கு கிடையாது, கடவுளுக்கு உண்டான சிறப்பு உயிர்களுக்கு கிடையாது. இப்ப கடவுள் என்று, இதுதான் கடவுள் என்று தெரியாத மக்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கடவுள் சொல்றது, எல்லா தெய்வங்களையும் காளி கருப்பண்ணை மாரியாயி காளியாயி மற்ற சாமி தெய்வங்களை எல்லாம் கடவுள் சொல்றது. சைவத்துல பரம விஷ்ணுக்கள் கூட கடவுள் அல்ல. சைவத்துல பரமா பெரியவர், பரமா பெரியவர் விஷ்ணு பெரியவர். உலகத்தை படைக்கிறவர் பரமா, உலகத்தை காப்பவர் விஷ்ணு. அவங்களையே கடவுள்னு சொல்றதுல சைவத்தில் அவங்க தெய்வம், சிறு தெய்வம்னு சொல்றது. கடவுளாலே சிவபெருமானாலே படைக்கப்பட்ட, அவனாலே காக்கப்பட்ட, அவனாலே அழிக்கப்பட்ட உயிர்களாயிருப்பவர்கள் பரம விஷ்ணுக்கள். பரமாவுக்கும் இறப்புண்டுப்பா, விஷ்ணுவுக்கும் இறப்புண்டு. நல்லா புரியுதாமா? உலகத்தையே படைக்கிறவர் பரம, நம்ம எல்லாம் படைத்தவர் பரமாதான். அப்படிப்பட்ட பரமாவுக்கும் பரப்புண்டு இறப்புண்டு, விஷ்ணுவுக்கும் இறப்புண்டு பரப்புண்டு. அதனால இந்த பிறப்பு இறப்பு இல்லாதது எதுவோ அதுதான் கடவுள். பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள், அந்த கடவுள் தான் சிவன். பிறப்பு இறப்பு இல்லாதது எதுன்னு கேட்டா சிவன். அதனாலே அது வந்து மற்ற தெய்வங்களோ ஒன்றாக சொல்றது கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பது திருமந்திரம். அதனாலே அப்படிப்பட்ட கடவுளுக்கு தோத்திரம் பண்றாரு. அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், கடவுள் இலக்கணத்தை இந்த பாட்டுல சொல்றாரு. பிறப்பு இல்லாதது, இறப்பு இல்லாதது, பெயர் இல்லாதது, செய்கை இல்லாதது, மறப்பு இல்லாதது, நினைப்பு இல்லாதது, வடிவம் இல்லாதது, துறப்பது இல்லாதது, இல்லாமை இல்லாதது, இப்படிப்பட்ட இலக்கணங்களை உடைய கடவுள். இதெல்லாம் உயிர்களாக நமக்கு உண்டு. பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, பேர் உண்டு, ஊர் உண்டு, செயல் உண்டு, மறக்கிறது உண்டு, நினைக்கிறது உண்டு, உண்டு இல்லையா? இதெல்லாம் உயிரெடுக்கு. பிறக்கிறது, இறக்கிறது, நினைக்கிறது, மறக்கிறது, பேரு, ஊர், எல்லாமே நமக்கு உண்டு. இப்ப முந்தி ஜென்மத்தில எந்த ஊர்ல இருந்தா என்ன பேருன்னு நமக்கு தெரியாது. அதே போல அடுத்த ஜென்மம் அடுத்த ஊரும் தெரியாது. அதனால இப்படி உலகத்துல தோன்றுவதும் வாழ்வதும் ஒடுங்குவதும் உடையதாய், அதற்கு மேல மறப்பு நினைப்பு உடையதாய், நினைப்பது மறப்பது, இதையெல்லாம் வந்து இல்லாதது கடவுள். இது எல்லாம் இல்லாதது கடவுள். இந்த இலக்கணங்களை எல்லாம் இந்த மாதிரி சித்தாந்த சாஸ்திரங்கள், சிவ புராணங்கள், திருமறைகளை படிச்சு அதுல இருக்கிற உண்மையை கேட்டா தான் தெரியும். இல்லையனா எல்லாமே கடவுளா தெரியும். அந்த கடவுள்ங்கிற சொல்லுக்கே கடந்ததும் கலந்ததும் கடவுள், கடந்திருப்பதும் கலந்திருப்பதும் கடவுள். தன் இயல்பிலே கடந்திருக்கிறார், உயிர்களுக்கு உதவி செய்ய கலந்திருக்கிறார், தன் இயல்பிலே கடந்திருக்கிறார். அது சொரூப லட்சணம்னு சொல்றது. அப்படிப்பட்ட சொரூப லட்சணங்களை உடையவன் சிவபெருமான் ஒருவனே என்பதை இந்த பாட்டில் சொல்றாரு. பிறப்பதும் இறப்பதும், பெயரும் செய்கையும், மறப்பதும் நினைப்பதும், வடிவயாவையும் துறப்பதும், இன்மையும் பெறவும் சூழ்களா சிறப்புடை அறநடி செனி சேர்த்துவான். அதனால இப்படி பிறப்பு இறப்பு இல்லாதது, நினைப்பு மறப்பு இல்லாதது கடவுள்ங்கிறார். அது அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில ஒரு ஒரு பாட்டில் அழகா சொன்னார். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் முதலன். ரெண்டே வரியில சிவபெருமானுடைய இலக்கணத்தை கந்தர் அனுபூதியில அவளை அழகா சொன்னார். உதியா மரியா, உதிப்பதும் இல்லை, மறிப்பதுல பிறப்பது, உதிக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. உதியா மரியா உணரா மறவா, உணரா மறவான்னா நினைப்பு மறப்பு. இப்ப நமக்கு நினைப்பு இருக்குது, மறப்பு இருக்குது. நேற்று என்ன சாப்பிட்டான் அப்படின்னு நினைப்பு வரல, எங்க சாப்பிட்டா நினைப்பு வரல, இல்லையா? மறந்து போச்சியா அப்படின்னு சிந்தனை பண்றோம். கடவுள் அப்படி மறந்தானே உலகத்தை எப்படி காப்பாத்த முடியும்? அதனால அப்படி கடவுள் மறப்பும் நினைப்பு இல்லாதவர். அது உதியா மரியா உணரா மறவா, உணர்வது என்பது நினைப்பு, மறவா என்பது மறப்பு, நினைப்பு மறப்பு இல்லாதது, பிறப்பு இறப்பு இல்லாதது. அந்த கடவுளை விதியாகிய பிரம்மனும் மாலாகிய விஷ்ணுவும் அறிய முடியாதது. விதியாகிய பிரம்மனும் மாலாகிய விஷ்ணுவும் அறிய முடியாதது கடவுள். அவனுடைய புத்திரனேங்கிறாரு முருகனை கந்தர் அனுபூதியில். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் முதல்வா அதிகா அழகா அவயா மரா பதிகாவல சூர பயங்கரனே என்பது கந்தர் அனுபூதி. அந்த நூல்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகள், தேவார திருவாசக இதுகள் எல்லாம் விட்டு விட்டா போட்டு கொடுக்கணும். அப்பத்தான் இதுகளுக்காக இந்த மாதிரி அதை பார்த்து நான் ஆமையா அவருன்னு சொல்றது அதுலயும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்கு நல்லா. படிச்சவங்கள்ட்ட சொல்றது வேற, படிக்காதவங்கள்ட்ட சொல்றது வேற. படிச்சிருந்தாங்கன்னா இப்ப அண்ணன் அத ஒரு கவியை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன காரணம்? அது படிச்சிருக்காங்க, பார்த்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு உண்டாது. ஒண்ணுமே தெரியாது, சொல்லுமா உதியா மரியா என்னன்னு ஒண்ணும் புரியலையா, ஆறு பாட்டு என்னன்னு ஒண்ணுமே தெரியல, தெரியாது என்ன பண்ணுவா, தெருஞ்சவன் ஆமா அருணகிரிநாதர் என்ன அழகா சொல்லிருக்கு. நாளே வரி கந்தர் அனுபூதினு பேரு. நெஞ்சக்கரகல் நிகழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கு செஞ்சொற்பனை மாறு சிறந்தனவே பஞ்சக்கரானை பதம்பணிவா பாடும் பணிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகரை செருவில் சாடும் தனி யான சகோதரனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செய்யினாள் வாகா முருகா மயில் வாகனே யோகா சிவன் ஞானோதி. பாடம் பண்ணவும் நல்லா இருக்கும், பார்க்க அருமையா, கருத்து நல்ல ஞான விஷயம். அதனாலே அப்படி இதுகளுக்கு என்ன பண்ணோம்னா தேவாரம், இந்த திருநெற்றுப்பதிகம், திருநீலண்டபதிகம், வந்து இடர்களபதிகம், திருவாவூர்கரப்பதிகம், அப்படி செம்பந்தர தேவாரம், சுந்தர தேவாரம், அப்பர் தேவாரம், திருவாசகம், அதில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-10 பாட்டாக போட்டு மாதத்துக்கு ஒன்று ஒரு தடவை அப்படி கொடுக்கணும். அப்படின்னு அதனுடைய அருமை தெரியும். எல்லா வீட்லேயும் தேவார திருமுறைகள் இருக்கணும், தேவார திருமுறைகள் எல்லா வீட்லேயும் இருக்கணும், திருப்புகள் இருக்கணும், அலங்காரம் இருக்கணும், அனுபூதி இருக்கணும், புராணங்கள் இருக்கணும், இப்படிலாம் இருந்து அதை திறந்தோற அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லது. வாழ்வு என்பது அதனால நம்முடைய வாழ்வு மற்ற பிராணிகளை விட உயர்ந்தது. நம்முடைய வாழ்வு ஆடு மாடு மற்ற யானை குதிரை, யானை குதிரையெல்லாம் நம்மளை விட உசந்தது இல்லை, யானை குதிரையெல்லாம் நம்மளை விட உயர்ந்ததுப்பா. உருவத்திலையும் உயர்ந்தது, விலைக்கும் போகும். யானை செத்தால் 1000, இருந்தாலும் 1000, மனுஷன் செத்தான்னா அரை காசு வச்சுக்க மாட்டேன், உண்டா இல்லையா? அது பாம்பாடிச்சு தருவான்னாரு. இருவர் மஞ்சத்திட ஒருவர் வண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினு அந்த சூளை அரைக்காசுக்காகாதென்று ஆடு பாம்பே அப்படின்னு பாம்பாடி தருவானார். அதனாலே நம்முடைய வாழ்வுதான் வாழ்வு, பிராணிகள் வாழ்வு வாழ்வுல. இந்த மாதிரி குதிரை உலக காலம் வாழ்ந்தது, என்னப்பா யானை உலக காலம் வாழ்ந்தது, அது என்னென்ன காரியங்களை செய்து அப்படின்னு ஒன்னும் பெருசா எழுதுறதுல நூல் எழுதுற. மனிதர்கள் வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தவர்கள் சரித்திரத்துல வருது, சிறப்பாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்துல வருது. ஆகையினாலே அப்படி நம்முடைய வாழ்வுன்னா மனித வாழ்வுன்னு சொன்னா ஏதோ இருந்தான் பிறந்தான் இறந்தாங்கிறது வாழ்வே வாழ்வல்ல. இருக்கிற காலத்துல என்ன செய்தான், யாருக்கு நன்மை செய்தான், அவனுக்கு என்ன நன்மை செய்து கொண்டான் என்கின்றத வாழ்வு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில நிறைய அவதாரம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாத்தான் நமக்கு பெருமையை ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், குமர ஒருவரர் போன்ற பரமஞானிகள் நம்முடைய நாட்டிலே தோன்றி இந்த நாட்டுக்கு பெருமையை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு பெருமையை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பணத்தினால பெருமை இல்லை, பக்தியினாலதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. பணத்தினால பெருமை இல்லை, பணக்கார நாடுல வேற நாடு நிறைய இருக்கு, பணக்கார நாடு நிறைய இருக்குது. நம்ம நாடு பணம் இல்லைனாலும் பக்தியிலே மிகப்பெரியது. பக்தி வந்து மனிதனுக்கு அதால நிம்மதியை கொடுக்கும், சிவலோகத்துக்கும் போய் சொல்லும். பணம் அப்படி போய் சொல்ல, பண வேதனையை கொடுக்கும், பணம் அதிகமா இருந்துச்சுன்னா வேதனையை கொடுக்கும். அதுக்காக பணம் சேர்க்காம இருக்காதிங்க, பணத்தை சேருங்க அது வேற. ஆனாலும் பக்தி பெரியது, பக்தி சிவபக்தி பெரியது. அதனால சிவபக்தி பண்றதுக்கு அந்த கடவுளுடைய தன்மை தெரியணும், அந்த சாமியினுடைய பெருமை அருமை தெரிஞ்சாத்தான் அந்த இடத்துல ஈடுபாடு வைக்க மனசு வரும். அதனால பறப்பதும் இறப்பதும் பெயரும் செய்கையும் மறப்பது நினைப்பதும் வடிவையாவையும் துறப்பது மென்மையும் பரவஞ்சூல்களா சிறப்புடை அறநடி செனி சேர்த்துவான். பூமலர் மிசைவது புனிதநாதியோர் தாமுணர் வறியதோர் தலைமை எய்தியே மாமரை முதற்கொரு வடிவமாகியோன் காமறு செய்யவும் கடல்கள் போற்றுவான். ஐயால பூமலர் மிசை என்கின்ற தாமரையில் வருகின்ற பரமனும் பரமன் முதலான மற்ற தேவர்களும் அறிவதற்கு அரிதான தலைமையுடையவன் சௌருவான். தேவர்களாலே அறிய முடியாது, தேவர்களாலேயே அறிய முடியாதவன் சௌருவான். மனிதர்களால் அறிவது என்றால் சாமானியம் அல்ல, ஆனால் மனிதர்களுக்கு அவன் இறங்கி வந்து வருவான், மனிதர்கள் சென்று அடைய முடியாது அவனை. கடவுள் பரமவிஷ்ணுக்கு அறிய, உலகத்தை படைக்கிற கடவுளுக்கும் காக்கிற கடவுளுக்கும் அறியும். அறிவன்னா அவங்க ரெண்டு பேரும் தேடி காண முடியாமல் போச்சல்லவா, அதுவும் அடுத்தாப்பல வருது. அதனாலே அப்படி தேவர்களுக்கு அறியவனா இருக்கிற கடவுள் மனிதர்களாகி நம்ம பச்சை பண்ணுனா இனிமையா வந்துடணும். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல, பிராணிகள் பச்சை சாதிகளுக்கெல்லாம் அது பண்றான். பன்றிக்குட்டிக்கு இறங்கி வந்து தாய் பன்றியா வந்து பால் கொடுத்தவன் சொல்லுவான். பன்றிக்குட்டிக்கு 12 குட்டிகளும் இறந்து போச்சு, ஒரு குடியானனுடைய புள்ள 12 உள்ளக, 12 உள்ளகளும் காட்டுல போய் விளையாண்டுச்சு. அந்த காட்டுல ஒரு முனிவர் தவம் இருந்தார், பரகஸ்வதி தவம் இருந்தாரு. அந்த தவம் இருந்தவரை பார்த்து சடை முடி இதோட இருக்க அந்த புள்ளக பார்த்து இதுவரை சாமியாரு அப்படின்னு சொல்லி கல் மண்ணை வாரி எரிஞ்சுது அந்த 12 உள்ளகளும். அப்படி எரிஞ்ச உடனே அவருக்கு மனசு வருத்தம் அடைஞ்சு, நீங்க 12 பேரும் பன்றி குட்டிகளாக பிறக்கணும்னு சொல்லணும். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எதை புத்தி வந்து நாங்க தெரியாம செய்துட்டோம், எங்களை மன்னிக்க வேணும்னு, அது வேண்ட, உங்களுக்கு சிவபெருமானே வந்து அருள் பண்ணுவாரு. சாம எப்படி அருள் எப்படி பாருங்க, அதான் பெரியவங்க கோவிச்சா கூட அருள் கிடைக்கும், சின்னவனுக்கிட்ட சம்பந்தமே வச்சுக்கப்படாது. கோவிச்சாரு, சாமத்தை கொடுத்தாரு, அப்புறம் உங்களுக்கு சிவபெருமானே வந்து அருள் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த 12 பேர் இந்த காட்டுல இருக்கிற பன்றி குட்டி பன்றிக்கு பிள்ளைகளாக பிறந்துட்டாங்க. பன்னிரண்டு குட்டிகளாக பிறந்து அது பிறந்த உடனே கொஞ்ச நாளிலேயே ஒரு பத்து நாளிலேயே அஞ்சு நாள்லயே பாண்டிய வேட்டைக்கு வந்தா தாய் பற்றி தந்தை பற்றி ரெண்டையும் கொண்டுட்டான். பாண்டிய வேட்டைக்கு போய் தாய் பன்றி தந்தை பன்றி இரண்டையும் கொண்டு விட்டான். அந்த பன்னெண்டு குட்டிகளும் காற்றுல கிடைஞ்சு வதங்கி கத்துச்சு. அப்படி கத்தின போது சாயங்காலம் நாலு மணிக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் மதுரையில் இருக்கிறார்கள்ல, மீனாட்சி சொக்கநாதர் ரெண்டு பேரும் அப்படி ஹெலிகாப்டர்ல அப்படி ஆகாய மார்க்கமா அப்படி போயிட்டு வரலாம் ஒரு வெளியில அப்படின்னு வந்தாங்க. அப்படி வெளியில வரும்போது அந்த காட்டு வழியா வரும்போது இந்த பன்றி குட்டி பன்னெண்டு கத்துச்சு, பசியினால கத்துச்சு, தாய் இல்ல பசியினால கத்துச்சு. அப்படி கத்தியத கேட்ட உடனே சுவாமி உடனே அம்பால மீனாட்சியை மேல விமானத்துல இருக்க வச்சுட்டு கீழே அவர் இறங்கினார், சாமி இறங்கினார். இந்த மாதிரி எங்கேயாவது கதை சாமி கேட்டுருக்கீங்களா? கீழே சாமி இறங்கி தாய் பன்றி வடிவம் எடுத்தாருமா, கடவுள் பன்றியானோ சிவபெருமான் பன்றி வடிவம், தாய் பன்றி வடிவம் எடுத்து அந்த பன்னிரண்டு குட்டிகளுக்கும் பால் கொடுத்தாருமா. இந்த அதிசயத்தை கேட்டிருக்கீங்களா? பன்னிரண்டு குட்டிகளும் முட்டி முட்டி குடிக்க தாய் பன்றியா இருந்தார். அப்படி இருந்து அதன் பிறகு அந்த குட்டிகள் வீரம், இந்த சிவபெருமானுடைய பாலையை சாப்பிட்டது, அதனால வீரம் தீரம் சிறப்பு கல்வி ஞானம் எல்லாம் அதுகளுக்கு வந்துருச்சு. இந்த பன்னிரண்டு குட்டிகளையும் மந்திரிக்க பாண்டியனுக்கு மந்திரிகளாக ஆக்கினார். மந்திரிகளாக்கி அவர்களுக்கு பழைய மந்திரி இருக்க பழைய மந்திரி வீட்டில் இருக்கிற பெண்ணு அந்த பன்னிரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு. என்ன சொல்லுவீங்க? திருவிளையாட புராணத்தில் வருகிற வரலாறு, பன்றி குட்டிகளுக்கும் முளை கொடுத்த படலம்னு வரும். அது மாணிக்க வாசகரும் பாடுறது, ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் கடராய் பால் கொடுத்த கடப்பறிவார் இம்பிரான ஆவாரை. பாண்டிய நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாணிக்க வாசகர் பாடுறாரு, பொய் பாடுவாரா? ஏலக்குள்ளை கருளையின் போச்சு. அவ்வளவு எளியவராக வருகிறார், பன்றிக்கு எளியவராக வருகிறார், பச்சிசாலிகளுக்கு எளியவராக வருகிறார். அதனாலே தேவர்களுக்கு அரியவர், தேவர்களுக்கு அரியவன், மனிதர்களாகிய நம்ம பத்திமணி தான் எளிமையாவன். இப்ப நாயன்மார் வீட்டுக்கெல்லாம் சாமி வந்தார் இல்ல, நாயன்மார் வீட்டுக்கெல்லாம் சாமி வந்தார் இல்லவா? அதனால அப்படி அரியவனாக இருக்கிறவன் எளியவனாகவும் வருகிறான். புமலர் மிசைவர் புனிதனாதியோர் தாமுனர் வறியதோர் தலைமை எய்தியே மாமரை முதற்கோரும் வடிவம் ஆகியோன் காமறு செய்யவும் கடல்கள் போற்றுவான். பங்கையன் முகுந்தானாம் பரமென்றுண்ணியே தங்களில் இருவரும் சமர் செய்துச்சுளி அங்கவர் வருவர அங்கியா எழு பொங்கவன் மகளி போற்றி செய்குவான். பங்கையன்கிற பரமாவும் முகுந்தன் என்கின்ற திருமாலும் இருவரும் ஒரு நாள் நானே கடவுள் நானே கடவுள் என்று இருவருக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. உலகத்தை படைக்கிற பரமா, உலகத்தை காப்பாத்துற கடவுள், உலகத்தை படைப்பதனாலே நான் தான் பெரியவன், அவர் காப்பதுனால நான் தான் பெரியவன். அவங்க பெரியவங்கிறத அவங்க அளவுல தப்பு இல்லை, பரமா பெரியவன் தான். உலகத்தையே படைக்கிறாருன்னா நம்ம ஒரு ஜாதியும் சின்ன காரியம் பண்ண முடியலையே, சின்ன காரியம் ஒன்று பண்ண முடியலையே, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ இந்த வீட்டை கட்டுறதுனா எவ்வளோ ரூபா வேணும், எத்தனை ஆள் வேணும்? இந்த உலகத்தையே படைக்கிறான், கடல் மலை மண் விண்ணு, அதுக்கு மேலே வந்து பஞ்சபூதங்களை படைக்கிறான், சிவராசிகளாக இத்தனை பேர்த்துக்கு இத்தனை இத்தனை பொம்மைகளை பண்ணி கொடுக்குறேன், ஒவ்வொரு சிவனுக்கும் தகுந்தாப்பில் பொம்மையை பண்ணி அதுக்குள்ள பூத்தி வைக்கிறேன். இது பொம்மைன்னு போயிருப்பா, அதுக்குள்ள இந்த ஒன்றை வச்சிருக்கிறேன், என்னத்தை வச்சிருக்கிறேன், உயிரை வச்சிருக்கிறேன், அதனால ஆடிக்கிட்டு வரைகிறாப்பில் பண்ணியிருக்கிறேன். எத்தனை கோடி அண்டங்கள் இவ்வளவு படைக்கிற பரமா சின்னாளா? பெரிய ஆள் தானே, அதுல என்ன சந்தேகம்? இத்தனை உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிறானே கடவுள் மகாவிஷ்ணு, இத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கிறான்னு தான் அது பிரம்ம விஷ்ணு சின்னாளா? பெரியவங்க அதுல தப்பு இல்லை. நான் பெரியவன் யாரு? பரமா விஷ்ணு. நான் பெரியவன் யாரு? உன்னையே நான் பெற்ற வேண்டான் பரமா. யாரு? விஷ்ணு. விஷ்ணுவுக்கு புத்திரர் இது பரமா. அப்படி ஆயால இருவரும் பல நாள் யுத்தம் பண்ணினார்கள், பாது பண்ணினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான முறையிட்டார்கள். உலகத்தை படைக்கிறவனும் காக்கிறவனும் ரொம்ப நாளா சண்டை போட்டு கிடக்கிறான் சாமி, உலகத்துல ஒரு காரியமும் நடக்கல, அதனால அந்த கலகத்தை தீர்த்து வைக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சிவபெருமான போய் முறையிட்டார்கள் தேவரெல்லாம். சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வடிவத்தோட வந்து பேசாம இருங்கடா, சண்டை போட்டாதியே, உங்களுக்கு மேல நான் தாண்டா பெரியவே அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல, சொல்லல. பின்ன என்ன பண்ணினாரு? ரெண்டு பேருக்கு நடுவில் ஆதி அந்தம் இல்லாத ஜோதியாக இருந்தார். சண்டை போட்டுக்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் ஆதி அந்தம் இல்லாத அளவில்லாததா இருக்கிற ஜோதி வடிவம், ஜோதியும் அளவில்லை உயரமும் அளவில்லை, அப்படி ஜோதி வடிவமா இருந்தார். அப்படி நின்ன உடனே ரெண்டு பேர்த்துக்கும் திகைப்பு உண்டாகி போச்சு. இது எப்படி இந்த ஜோதி வந்துச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது, ரெண்டுக்கும் தெரியாம என்ன புரியுதா, படைக்கிற பரமாவுக்கும் காக்கிற விஷ்ணுக்கும் தெரியாம உலகத்துல ஒரு சிவன் இருக்காரு, ஒரு பொருள் பரமாவுக்கு தெரியாம விஷ்ணுவுக்கு தெரியாம ஒரு பொருள் கூட உலகத்துல இருக்காது, இல்ல இருக்காது இல்லவா. அவங்களுக்கு ரெண்டுக்கும் தெரியாம நடுவில் ஒரு சோதனை இருந்துச்சு, ரெண்டுக்கும் தெரியாம சோதி நின்ன உடனே அவர்களுக்கு ரொம்ப தகைப்புண்டாயி போச்சு. தகைப்புண்டாயி போய் அதன் பிறகு ஒருவாறு தெளிந்து இந்த சோதியனுடைய முடியையும் அடியையும் யார் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று அவர்களே முடிவு பண்ணார். இந்த சோதியனுடைய உயரத்தை முடிய சோதியனுடைய அடியை யார் பார்க்கிறாங்களோ அங்கதான் பெரியவங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்பவும் அந்த ரெண்டு பேரும் பெரியவங்கிறத விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதற்காக ஐயால பரமா மேல போனாரு, விஷ்ணு கீழே போனாரு, பரமா அன்னப்பச்சி வடிவம் எடுத்து மேல போனாரு, விஷ்ணு பந்தி வடிவம் எடுத்து கீழே போனாரு, மகாவிஷ்ணு வராக அவதாரம் பந்தி வடிவம் எடுத்து கீழே போனாரு, வெகு காலம் போனாரு. அப்படி வெகு காலம் போயும் காண முடியாம, திருவடிய காண முடியாம, மேல ஏற முடியாம, கீழே போக முடியாம, அப்புறம் ஜோருமான தியானம் பண்ணி ஐயால மேல ஒருவாறு வந்துட்டாரு, என்னால காண முடியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல பரமா மேல போயிட்டு இருந்தாரு, அன்னப்பச்சி ஒடி எடுத்து மேல போக 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 ரொம்ப களைச்சு போய் எதுக்கு அவனுகிட்ட போய் வழக்கு பண்ணணும், பரமாவுக்கு மேல போகும்போது அவன்கிட்ட எதுக்கு வாதம் பண்ணணும், இப்ப நம்ம கதி இப்படி ஆகி போச்சே, சிறகெல்லாம் தேஞ்சு போச்சே, சக்தியும் குறைஞ்சு போச்சே, மேல பறக்க முடியலையே அப்படின்னு பரமாவுக்கு கவலை வந்து ரொம்ப வேதனைப்படும் போது ஒரு தாழம்பூக்குன்னு மேல இருந்து வந்துச்சு. தாழம்பூ தாழம்புக்குன்னு வரவும் அவருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு, எப்படிதான் தாழம்பு வருதுன்னு கையை ஏந்தி பிடிச்சாரு. அப்படி பிடிச்ச உடனே அந்த தாழம்பு போய் நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டாரு. நான் சிவபெருமானுடைய முடியிலிருந்து 40,000 வருஷம் கீழே வந்துகிட்டு இருக்கேன், சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து 40,000 வருஷம் கீழே வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே இவருக்கு சரி, இனிமேல் நம்ம வேலை போறதை நிறுத்தி விட வேண்டியது, அந்த வேலை நம்மளால ஆகாது, இந்த தாளம்பு வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சு பண்ணும், தாளம்பு வச்சு காரியத்தை சாதிச்சு பண்ணணும்னு என்ன பண்ணா தெரியுமா, தாளம்பு எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னாரு. என்னன்னு கேட்டுச்சு தாளம்பு, கேட்டுச்சு இந்த மாதிரி பரமா வந்தாரு, சிவபெருமானுடைய முடிய கண்டாரு, அப்படி கண்டே அப்படின்னு நான் சொல்றேன், நீ ஆமான்னு மாத்திரம் தெரியப்படும், ரெண்டே எழுதுதான், வேற ஒரு சிரமம் உனக்கு கிடையாது. இந்த மாதிரி பரமா ஐய நான் மேல போனேன், சிவபெருமானுடைய முடிய கண்டு அங்க கீழே ஏராளமான பேர் கூடியிருக்கிறான், தேவர்களும் முனிவர்களும் ஏராளமான பேர் கூடியிருக்கிறான், என் வருகைய பார்த்து அவன் கீழே போன திருமால் தேடி கண்டுபிடிச்சிட்டானோ, திருவடியை தேடி கண்டுபிடிச்சிட்டானோ கண்டுபிடிக்கலையே தெரியல, நாம் இந்த மாதிரி மேலே போய் அவையால கண்டு விட்டு வந்துட்டே அப்படின்னு நான் சொல்லுவேன், நீ ஆமான்னு மாத்திரம் தெரியுது, வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பரமா சொன்னாரு, அந்த தாளம்பு ஒத்துக்க மாட்டேன், நான் பொய் சொல்ற வழக்கமே கிடையாது, பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு, சிவபெருமானுடைய முடியில் இருக்கிற தாளம்புக்கு பொய் சொல்லணும்னு நினைப்பாரு, நம்ம எல்லாம் பொய் சொல்லியே தான் ஆகணும், தினந்தோறும் சொல்லி ஆகணும், ஒரு நாள் இல்ல நம்ம சொன்ன பொய் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. பரமா சிவபெருமானுடைய முடியில் இருக்கிற தாளம்பு பொய் சொல்லணும்னு என்ன இருக்கு, ஒண்ணு இல்லையே இல்லவா, பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒருத்தனுக்கு ஆபத்துனா ஒரு பொய் சொல்லலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பொய் சொல்லப்படாதா அப்படின்லாம் சொல்லி பரமாவாச்சா பேசி மயக்கிவிட்டாரு. யாரு அந்த தாளம்பு மாசிக்கிட்டான், அப்படி மயங்கிறவிட சரின்னு ஒத்துக்குச்சு கீழே வந்தாரு. விஷ்ணுவே கீழே வரும்போது ஏன்னா தாளம்பு சாட்சி இருக்குதா, தைரியமா பேசினாரு, விஷ்ணுவே நான் வெகுகாலம் சென்று சிவபெருமானுடைய முடிய கண்டுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே தாளம்பு ஆமாந்துச்சு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்னி சோதியானது வெடித்தது, நட்சத்திரங்கள் உதிர்ந்தது, சூரியன் சந்திரன் எல்லாம் அகன்று ஓடி போய்விட்டார்கள், தேவர்கள் கலங்கி போய்விட்டார், விஷ்ணு கலங்கி போய்விட்டாரு. அந்த வெடிச்ச வெடிப்பில் அந்த சத்தத்திலே கேட்டு அதன் பிறகு அந்த ஒளி மயமாக அந்த அக்னி பிம்பத்தில் வந்து சுவாமி சொன்னாரு, பரமனே நீ நம்முடைய சன்னதியிலே பொய் சொன்னபடினாலே உனக்கு கோயிலும் பூசையும் இல்லாமல் போகட்டும் அப்படின்ட்டு. தாளம்பூவே நீ பொய் சொன்னபடினாலே நமக்கு பூசைக்கு உதவாம போவாயா, தாளம்பூ எவ்வளவு மனம் என்று அவையால் ரெண்டு பேத்துக்கும் சாபத்தை போட்டாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவார் ஏராளமான மலர்களை சாமி மேல போட்டு அர்ச்சனை பண்ணி தோத்திரம் பண்ணாரு, அன்பனே உன்னுடைய பூசைக்கு மகிழ்ந்தோ, உனக்கு நம்மை போல பக்தர்கள் இருக்கட்டும், நமக்கு இருக்கிறா போல கோயில் இருக்கட்டும், விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாரு வரத்தார். பரமாவுக்கு கோயில் இல்லை, உலகத்தே படைக்கிற பரமாவுக்கு கோயில் இல்லை, பரமாவுக்கு பக்தர்கள் இல்லை, விஷ்ணு பக்தர் இருக்காங்க, விஷ்ணு பக்தர் இருக்காங்க, பரம பக்தர் இருக்காங்க, இல்ல உலகத்தை படைக்கிற பக்தர்களும் இல்ல, கோயில் இல்ல, பூஜை இல்ல, பொய் சொன்னபடியே நானு மகாவிஷ்ணுவுக்கு பொய் அதை விட அதிகமா சொல்லவே தெரியும், ஏன்னா அவருக்கு அப்பன் இல்லை. அவர் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம், நூல்களில் பார்க்கறோம். மகாபாரதத்தில் எத்தனை பொய் சொல்லி அந்த காரியத்தை முடிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் எங்க பொய் சொல்லுங்க, எங்க பொய் சொல்லப்படாதுன்னு அவருக்கு தெரியும். பரமாவுக்கு தெரியாம சொல்லிவிட்டார், கோயில் எல்லாம் போச்சு. அதனால பரமனாலையும் விஷ்ணுனாலையும் காண முடியாதவராக இருப்பவர் சிவருமார். பரமனாலையும் பரமன் அறி என்று இருவருந்தம் பேதமையால் பரமமி ஆம்பரம் என்றவர் தம் பதைப்பொடுங்க அரணார் அழலுருவா எங்கே அளவிறந்த பரமாயுந்தவா தோனோக்க ஆடாமோ என்பது திருவாசகம். அதனாலே இப்படி திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடிதான் அந்த திருவடி. அப்படிப்பட்ட சுவாமி என்று சொல்லி அருமையை சொல்லி பரமன் பங்கயன் முகுந்தனும் பரமன் புண்ணியே தங்களில் இருவரும் சமர் செய்தொழி அங்கவர் இருவர் அங்கியாயு புங்கவன் மலரடி போற்றி செய்வார். அவர்களுக்கு இருவருக்கு நடையிலே அக்னி தூணாக நின்ற அந்த சாமிதான் ஆதி அந்தமில்லாத அரும்பெரும் ஜோதியாக இருக்கிற சௌர்மான் தான் கடவுள் என்று இந்த பாட்டிலே கூறுகிறார். காண்பவன் முதலிய தரமும் காட்டுவான் மான்புடையோனுமாய் வலிகுள் வான்குணர் புண்பதின்றாய் நயம் புணர்க்கும் புங்கவன் செண்பொலி திருநடச் செயலை ஏற்றுவான். அதற்கு மேல காண்பவனாகவும் காட்சியாகவும் காட்டுகிறவனாகவும் இருக்கிறான். காண்பவனாக இருக்கிறான், உள்ளே இருந்து நம்ம செய்யறதெல்லாம் காண்பவனாக இருக்கிறான், நமக்கு கண்ணில் இருந்து காட்டுகிறவனாக இருக்கிறான். உள்ளே இருந்து காண்பவன, நாம் செய்யறது பேசுறது நினைக்கிறது எல்லாம் காண்பவனாக இருக்கிறான். அதுக்கு மேல கண்ணில் இருந்து காட்டுகிறவனா சுவாமி கண்ணில் இருக்கிறார். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் காலத்தியானவன் என் கண்ணுள்ளானே அப்பர் தேவார். சுவாமி கண்ணில் இருக்கிறாருமா, உயிரில் இருக்கிறாரு, கண்ணில் இருக்கிறாரு, வாக்கில் இருக்கிறாரு, தலையில் இருக்கிறாரு, மனதில் இருக்கிறாரு. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் ஆயார தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் என்பது அப்பர் தேவார். அந்த கண்ணுக்கு உள்ளே இருந்து காட்டுகிறாரு, நாவில் இருந்து பேச வைக்கிறார். ஐயோ இந்த உபகாரத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நினைக்காதவர்களுக்கு இதை பத்தி தெரியாது. நம்ம சாமர்த்தியத்தினால பேசுறோம், நம்ம சாமர்த்தியத்தினால பார்க்கிறோம், நம்ம சாமர்த்தியம் நடக்கிறோம். திருவள் பயன் சொல்லுச்சு, திருவள் பயன் சொல்லுச்சு, இவன் சூரியன் ஒளி காட்ட இவன் கண்டுவிட்டு சூரியனுடைய ஒளி பொருளை காட்ட இவன் கண்டுவிட்டு நாங்கண்டேன்னு சொல்றாரு. இந்த அகம்பாவை இப்போ தொலை அப்படிங்கிறாரு. காண்பான் ஊழி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவை என்னால் விடுங்கிறார். சூரியன் காட்டத்தான் இந்த வெளிச்சம் காட்டவன் தான் இந்த பொருளை காணும். வெளிச்சம் காட்டலன்னு நமக்கு தெரியாதல்லவா, அப்ப அடுத்த உதவியினாலதான் நம்ம வாழ்கிறோம். அந்த ஒளி உதவி இல்லையானால் நமக்கு பொருள் தெரியாது, அந்த ஒளிதான் கடவுள். அதனால இப்படி காண்பவனாக இருக்கிறான், காட்டுபவனாக இருக்கிறான், காட்டுகிறான், காணுகிறான், காட்சியாக இருக்கிறான். இப்படி கடவுள் இருந்த உபகாரத்தை இது உபகாரம்னு வேறு, இது உபகாரம்னு வேறு. உபகாரத்தை மறக்கவே விடாது, உபகாரத்தை மறக்கவே விடாது. உபகாரங்களிலே பெரிய உபகாரம் மந்திரிச்சு உபகாரங்கள்ல இந்த மாதிரி ஞான சாஸ்திரங்களை பேச வைக்கிறது கேட்க வைக்கிறது பெரும் உபகாரம், பெரிய உபகாரம். இப்ப இது இல்லைன்னா இந்த கடவுள் நினைவு வருமா, வருமா? பெரிய உபகாரம், பெரிய உபகாரம். ஞான நூல்களை கேட்பது, கேட்க வைப்பது, அதை படிப்பது, உணர்வது, பூசிப்பது பெரிய உபகாரம், பேர் உபகாரம். உபகாரம் இல்லைதான் உயர்ந்த உபகாரம். இப்ப இந்த உபகாரத்தினாலதான் அந்த உபகாரம் தெரிகிறது. நல்ல நல்ல நினைச்சு பாருவோம், எந்த உபகாரம்? கடவுள் உபகாரம். இந்த நூல் படிப்பதனால கேட்பதனாலதான் ஆகா கடவுள் அப்படி செய்கிறாரா நமக்கு என்று அந்த உண்மை தெரிகிறது. உபகாரத்தை மறவாமல் போற்றும் போது கடவுள் மகிழ்கிறார். அடுத்தார்கள் நம்ம என்ன பண்ணுவான், இன்னும் வசந்த பதவியில் இருப்பான், தேவர்களாக ஆக்குவான், பரவாமலும் செய்வான். உபகாரத்தை மறக்கப்படாது. அந்த மறக்காமல் இருப்பதற்குத்தான் இந்த நூல்களை எல்லாம் படிக்கிறது. கடவுளை மறவாமல் இருப்பதற்குத்தான், அவர் செய்த உபகாரத்தை மறவாமல் இருப்பதற்குத்தான், அந்த உபகாரத்துக்கு நன்றி சொல்வதற்குத்தான் இந்த நல்ல நல்ல கருத்து. கடவுளை மறவாமல் இருப்பதற்கு, அவர் செய்த உபகாரத்தை நினைப்பதற்காகத்தான் இந்த நூல்கள்லாம் படிக்கிறோம். பிரதானமா முக்கியமான உபகாரம் வேறு உபகாரம், இந்த மாதிரி நல்ல சிவ நூல்களை பிரசங்கம் பண்றது, அதை கேட்க வைக்கிறதும் பெரிய உபகாரம், அதுக்கு மேல உபகாரமே கிடையாது. அதனாலே அப்படி காண்பவனும் நானே, காட்டுகிறவனும் நானே, உங்களுக்கு உபகாரம் பண்றவன் நானே என்பதே, அதனாலே அப்படி உபகாரம் செய்கின்றவன் நானே என்பதை காட்டுவது எது என்று கேட்டால் இந்த திருநடம் நடராஜன். அதனால அந்த சாமி தான் இந்த உண்மையை காட்டுறது. எந்த சாமி? அந்த ஆடுற சாமி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஆடுதா, ஒரு கையில இந்த நாலு கை தான் நமக்கு, ரெண்டு கை தான் நமக்கு, அவருக்கு நாலு கை இருக்கு, அப்படித்தானே? ரெண்டு கை தானே நம்ம காட்ட முடியும். சரி, அதனால ஒரு கையில உடுக்க வச்சிருக்கிறாரு. தெரியுதா, ஒரு கை அமைத்தகரம் இப்படி, இந்த கையில நெருப்பு. ஒரு திருவடிய இடது திருவடியை தூக்கி இருப்பாரு, வலது திருவடியை ஊன்றி இருப்பார், அதுக்கடியில முயலகன்னு ஒரு அரக்க இருப்பார். இவர் தான் நடராசன். இப்ப காட்டிட்டு இந்த கையை வீசியிருப்பாரு, இந்த கையை அமைத்திருப்பாரு, இந்த கையில உடுக்க இருக்கும், இந்த கையில நெருப்பு இருக்கும், ஒரு திருவடியை ஊந்தி இருப்பாரு, வலது திருவடியை, இடது திருவடியை தூக்கி இருப்பார் நடராஜா. அதுல என்ன உண்மைன்னா, இந்த உடுக்கதான் உலகத்தையே படைக்கலாம். உடுக்க வச்சிட கையினால உலகத்தை நான் தான் படைக்கிறேன். உடுக்கைய தட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். அதனால உண்டாக்குறோம், தட்டினா வருது ஊழி. அதனால உலகத்தையே படைக்கிறவன் நானு, நான் தான் காப்பாத்துறேன். ராமயாக இதுதான் சங்கா, நிருப்பேந்திய கிரந்த சங்கா. இந்த ஊந்திய திருவடி மறைத்தல், ஊந்திய திருவடி மறைத்தல், மறைத்தல்னா விளங்குதா? இப்ப நம்மளை படைக்கிறேன் தெரியுது, வினைக்கு தகுந்தாரு போல, வினைக்கு தகுந்தாரு போல, இன்ன ஊர்ல இன்னாருக்கு பிள்ளையாக, இது ஆணாக பெண்ணாக, செல்வத்தோட அது தரத்தரத்தோட, கல்வி இல்லாம கல்வியோட, அழகோட அழகு இல்லாம, எத்தனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான், ஒவ்வொரு உண்மையும் அவன் பெரிய விளையாட்டுக்காரன். இத்தனை பொம்மைகளையும் இப்படி பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, புள்ளக பொம்மைகளை வேடிக்கை பாக்குறாப்புல அவன், இத்தனை பொம்மைகளை இத்தனை வகையா படைச்சு விட்டு வேடிக்கை பாக்குறான். அந்த வினைக்கு தகுந்தா போல அப்படி படைச்சு விடுறானா? இதான் படைத்தல். அப்புறம் காத்தல் தான் உங்களுக்கு தெரியுது. அதனால இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை நாள், இத்தனை வினாடி வரலாம் தான் இந்த உயிர் இருக்கும், இந்த உயிரும் இந்த உடம்புக்குள்ள இருக்கும். அதுக்கு மேல ஒரு வினாடி நம்ம இஷ்டப்படி ஒன்றும் பண்ணிக்க முடியாது. காலமாச்சு வருகனா ஓலை காட்டி அம்மவடர்னு கூட்டிட்டு போடுவான். எவ்வளவு பணம் கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி, இப்ப 1000 கோடி, இப்ப எல்லாம் முன்ன கோடி கூட பெருசு, கோடிக்கு பெருசாச்சு. இப்ப அது பெருசா தெரியலப்பா, 5000 கோடி, 10000 கோடி, 1000000 கோடி, 2000000 கோடி, 10000000 கோடி, இப்படி ஆகி போச்சு. கடைசியாக 1 கோடியில்தான் போறேன். அத்தனை கோடி பணம் வச்சிருந்தா கூட ஒரு வினாடி கூட்ட முடியாது. அவனுக்கு வயசு 87, 1 மாசம், 1 நாள், 1 நாளிகை, 1 வினாடி, இப்படிச்சுட்டு இவ்வளவு கோடி பணம் இருக்குதே, 1 வருஷத்தை அல்லது 1 மாசத்தை 1 நாளை நீட்ட முடியுமா அவனால? அதுவரையில இலை காக்கிறது, உணவு கொடுத்து, உணவு கொடுத்து, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, நடக்க வச்சு காத்து காத்து. அதுக்கு மேல சங்காரம்னா அதை தீர்ந்து போச்சு. வந்துட்டானா ஒன்னும் பதிலே சொல்ல முடியாது. வேலை இருக்குதுப்பா, கொஞ்சம் பாத்துட்டு வாரப்பா, இந்த பேத்திக்கு கல்யாணம் பண்ணல கேப்பானா? கேட்க மாட்டேன், பிடிச்சிட்டு போறோம். இது சங்காரம் தீர்ந்து போச்சா? மறைத்தல் இருக்குது பாரு, மறைத்தல்லாம் உங்களுக்கு தெரியாது. மறைத்தல்னா முந்தி எங்க பிறந்திருந்தோம், முன்ன ஜென்மத்துல யாருக்கு பிள்ளையா இருந்தோம், நாம என்ன பண்ணோம் இங்கிறது தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனைன்னு சொல்லி தெரியாம வச்சிருக்கான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன ஜென்மத்துல இன்ன ஊர்ல பிறந்திருந்தோம், திருச்சிராப்பள்ளியில பிறந்திருந்தோம், அந்த ஊர்ல என்னாரு நமக்கு மனைவி, இன்னாரு பிள்ளைக அப்படின்னு இருந்தா இந்த ஜென்மத்துல வந்து எல்லாங்க அதுவும் கேசு போட்டு பங்குக்கு வந்து, முன்ன ஜென்மத்துல நான் பொண்டாட்டி புள்ளை அப்படின்னா அவன் இந்த ஜென்மத்துல இங்க சம்பாதிச்சது கேசு போட்டுருவான், சூட்டு போட்டுருவான். அதுக்கு மேல இத்தனை நாள் இருப்போம், இத்தனை வருஷம் இருப்போம்னு நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கா, புராணம் கேட்கவே வரமாட்டேன், சோறு திக்க மாட்டேன். இன்னொரு 4 நாள் இருக்குது நமக்கு கணக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கப்பா, இன்னொரு 4 நாள்ல போய் எல்லா தெளிவு இருப்பேன். அந்த அளவு தெரியாம வச்சிருப்பா, ஆசையினால பறந்துகிட்டாலே எத்தனையோ கோடி காலத்துக்கு இருந்தா போல சம்பாதிக்கவும், ஓடவும், போய் சொல்லவும், புத்தலாட்டம் பண்ணவும், என்னென்னமோ பண்ணி எப்படியாவது ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காரணம் என்ன? இவன் சாகர நாள் தெரியல. தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி அலைய மாட்டேன். அலைவானா? தெரிஞ்சதுன்னு வச்சுக்கப்பா, ஒரு வாரம் தான் இருக்குது நமக்கு கெடுவுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கப்பா. அப்ப ஒரு நோட்டீஸ முன்னாடி அனுப்புனான்னு வச்சுக்க, அது வேற. இப்ப சர்க்கால நோட்டீஸ் அனுப்புறான்ல, அது மாதிரி நோட்டு ஒரு வாரம் தான் உங்களுக்கு கெடுவா அப்படின்னு நோட்டீஸ் அங்க இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்க, தெக்க இருந்து இவன் என்ன பண்ணுவேன்? சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், கொண்டாட்டியோட பேச மாட்டேன், புள்ளியோட பேச மாட்டேன், சர்ச்சனவே முடிய போன. இது தெரியாம மறைத்திருப்பதனாலதான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முன்னே பிறவி தெரியவில்லை, நாம அடுத்தாற் போல எங்கே போவோம் என்பதும் தெரியவில்லை, நாளைக்கு என்ன வரும்னு தெரியாது, நாளைக்கு நமக்கு இன்பமா துன்பமா தெரியாது, தெரியாதா? தெரியாது அல்லவா. மறைத்தல் இது நல்லதா கெடுதலா? நல்ல இல்லையானா உலகத்துல மனுஷன் வாழ முடியாதுப்பா, வாழ மாட்டாப்பா. அந்த வசனத்திலேயே செத்து போடுவேன்.